வணக்கம் ஜனா.
வணக்கம்.
ஆஷஸ் போட்டி மூன்றாவது டெஸ்ட் நேற்று ஆரம்பமானது. ஆஸ்திரேலியா மிக விறுவிறுப்பாக விளையாடியது போல் தெரிகிறது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஆமா, மூன்றாவது ஆஷஸ் போட்டி நேற்று முதலாம் நாளில் ஆஸ்திரேலியா அணி 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 303 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். குறிப்பாக ஆஸ்திரேலியா கேப்டன் மைக்கேல் கிளார்க் ஆட்டமிழக்காமல் 125 ஓட்டங்களுடனும், ஸ்டீவன் ஸ்மித் ஆட்டமிழக்காமல் 70 ஓட்டங்களுடனும் தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவது ஆஷஸ் போட்டி வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு மிக முக்கியமான ஒரு போட்டி. இந்த போட்டியில் அவர்கள் தோற்றால் ஆஷஸ் கோப்பையை அவர்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும்.
இன்றைய ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி எவ்வளவு ஓட்டங்களை பெறும் என்று நீங்கள் கணிக்கிறீர்கள்?
ஆஸ்திரேலிய அணி முதலாவது இன்னிங்ஸில் 500 ரன்களுக்கு மேல் எடுப்பது அவர்களுடைய முதலாவது டார்கெட் என்று கூறலாம். அதைத் தொடர்ந்து அவர்கள் இங்கிலாந்து அணியை இக்கட்டான நிலைக்கு அவர்களது பந்து வீச்சின் மூலம் கொண்டு வரலாம் என்பது எனது கணிப்பு.
மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலே ஏதாவது விளையாட்டு வீரர்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதா?
ஆஸ்திரேலிய அணியில் 2 விளையாட்டு வீரர்கள் மாற்றப்பட்டுள்ளார்கள். ஆஷ்டன் ஆகார், அவருக்காக நேத்தன் லயன் ஆஃப் ஸ்பின்னர் அவர்கள் இந்த டீமில் இடம்பெற்றுள்ளார். அத்துடன் ஜேம்ஸ் பேட்டிசன் சுகில் வலி காரணமாக அவர் இந்த ஆட்டத்தில் விளையாடவில்லை. அவரை மிச்சல் ஸ்டார்க் அவருக்காக இந்த ஆட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறார். இங்கிலாந்து டீமில் எந்தவித மாற்றமும் இல்லை.
பேட்டின்சன் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர், அவர் இல்லாமல் ஆஸ்திரேலிய அணி தாக்கு பிடிக்குமா?
ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சு இந்த கடைசி 2 போட்டிகளிலும் திடமாகத்தான் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவின் கடைசி 2 போட்டிகளின் தோல்விக்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய துடுப்பாட்டக்காரர்கள் ஓட்டங்கள் எடுக்காத காரணத்தினாலே அந்த கடைசி 2 போட்டிகளிலும் அவர்கள் தோல்வி அடைந்ததுக்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்குது. ஆஸ்திரேலியா டீமில் உள்ள துடுப்பாட்டக்காரர்கள் முக்கியமாக முதலாவது 1 முதல் 6 வரை துடுப்பாடுபவர்கள் தமது துடுப்பாட்ட திறனை இதுவரை காட்டவில்லை. வந்து எங்களுடைய பந்து வீச்சு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆகவே ஆஸ்திரேலிய துடுப்பாட்ட வீரர்கள் 3வது டெஸ்டில் அதிகமாக ஓட்டங்களை எடுத்தால் மட்டுமே இந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு செல்லக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன.
நேற்றைய ஆட்டத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய விக்கெட், அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஆமாம், இந்த DRS சிஸ்டம், இந்த டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் வந்து ICC-னால் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சிஸ்டம் சமீப காலங்களில் பல சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. நேற்றைய விடயத்தை நீங்க பாத்தீங்களென்றால், உஸ்மன் கவாஜா அவர்கள், கிராம் சோன் அவர்கள் பந்து வீசும் போது துடுப்பாடி கொண்டிருந்த வழியில் பந்து வந்து அவருடைய மட்டையை தொட்டுவிட்டு கீப்பர் மெட் ப்ராயர்டம் சென்றது என்று அவர்கள் அப்பீல் பண்ணினார்கள். அம்பையராக இருந்த நியூசிலாந்தைச் சேர்ந்த டோனி ஹில் என்பவர் அதை அவுட் என்று சொல்லி கொடுத்தார். உடனே உஸ்மன் கவாஜா அவர்கள் அதை ரிவ்யூ பண்ணின பொழுது பந்துக்கும் துடுப்பாட்ட மட்டைக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு விரிவண்டு இருந்தது, பந்து கிட்ட கூட போகவில்லை. ஆனால் 3வது அம்பையர் அவுட் என்று சொல்லி டோனி ஹில் கொடுத்த டிசிஷனை அவர் மாற்றவில்லை, அதை அவுட் என்று கொடுத்திருந்தார். இதில் ஒரு மிக சர்ச்சையான விஷயம் ஏனென்றால் தொலைக்காட்சியில் அதை பார்த்த அனைவரும் அதை சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தது. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஜேம்ஸ் சதலன் சேர்மன் அவர் ICC கிரிக்கெட் பேனலுக்கு ஒரு கடிதம் எழுதி இதற்கு உரிய காரணங்களை வழங்குமாறு இன்று காலை கேட்டிருக்கின்றனர். ஆகவே இது ஒரு பெரிய விஷயமாக இந்த ஆஷஸில் பார்க்கப்படுகிறது.
சரி, நாங்கள் விளையாட்டு விமர்சகர்கள் எல்லோரிடம் வைக்கின்ற கேள்வி, இந்த 3வது டெஸ்ட் போட்டி என்ன முடிவில் முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
ஆஸ்திரேலியா அணி வந்து ஒரு மிக ஸ்ட்ராங் பொசிஷன் என்று கூறலாம் இருக்கிறார்கள். ஆனால் காலநிலை பார்க்கும் பொழுது மழை 4ஆம் நாள் வரும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே மழை வந்தால் இந்த மேட்ச் வந்து ட்ரோவில் முடியும் என்றுதான் எனது கணிப்பு. ஆனால் இங்கிலாந்து அணி வந்து சமீப காலமாக ஒரு மிக சிறந்த அணியாக விளையாடி கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களிடமிருந்து ஆஷஸ் கோப்பையை இந்த முறை ஆஸ்திரேலியா வெல்வது என்பது மிக கடினம் என்பதுதான் எனது பார்வை.
நல்லது ஜனா, நாங்கள் திங்கட்கிழமை மீண்டும் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.